உடல் நடக்க முடியாமல் சில சமயங்களிலே காலில் வேதனை ஏற்படுகிறது, உடம்பு வேதனை ஏற்படுகிறது, ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு நோய் எண்ணை தாக்கி இருக்கிறது என்ற முறையில் படுத்த படுக்கையான படுத்து விடுகிறோம். இந்த மூன்று கட்டங்களில் இரண்டு கட்டங்களில் மட்டும் நம்மை நாம் சுதாரித்துக் கொள்கிறோம். ஒரு தடவை ஒரு வியாபாரம் நம்மை ஏமாற்றி விட்டதென்றால் அடுத்த தடவை அந்த தவறை நாம் விழுவதில்லை. அடுத்த தடவை சுதாரித்துக் கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆபத்துகளை மட்டும் தவிர்த்துக் கொள்கிறோம். உடம்பில் ஒரு வேதனை ஏற்படுகிற பொழுது, உடம்பு வலி ஏற்படுகிற பொழுது உரிய மருத்துவர்களை அணுகி ஏன் என்னால் நடக்க முடியவில்லை, ஏன் என்னால் செயல்பட முடியவில்லை, ஏன் என்னால் வியாபாரத்தை தலைவர் இயக்க முடியவில்லை, தொழில்துறைகளில் நான் ஈடுபட முடியவில்லையே, படித்து கவனம் செலுத்த முடியவில்லையே என்ற முறையில் மருத்துவரை அணுகி நாம் நம்முடைய நோய்களை நிவர்த்தி செய்து கொள்கிறோம். அல்லாஹும் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு அதைத்தான் வழிகாட்டுகிறார். ஆனால் இன்னொரு கட்டம், மூன்றாவது கட்டம், நன்மையான காரியங்களை செய்வதற்கு மனம் நாடுகிறது, ஆனால் ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறது. தீமையை விட்டு தவறு முக வேண்டும் என்று துடிக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை அதில் ஆழ்படுத்தி விடுகிறது. அதை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு மட்டும் நான் ஒரு முயற்சி எடுக்கவில்லை. ஏதோ என்னால் நடந்து விடுகிறது, போய்கொள்ளட்டும் என்று சொல்லி காலங்களை கடத்திக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நாம் நம்மை நினைத்து பார்க்கிறோம். இரண்டு கட்டங்களில் மட்டும் செயல்பட நினைத்த நம் உள்ளம் ஏன் மூன்றாவது கட்டத்தில் கைவீரத்தை கைவிரித்து நிற்கிறது என்று பார்க்கிற பொழுது அது என்ன சக்தி என்பதை கண்மணி நாயகம் செல்லம் வாங்குவதை செல்லும் ஒரு துஆவின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறார். என்னிலிருந்து எனக்கு வரக்கூடிய தீங்கை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு செல்கிறேன். நம்மிலிருந்து நமக்கு தீங்கு வருமா? நமக்கு பிறகு இருந்தல்லவா தீங்கு வரும், நமக்கு நாம் தீங்கு செய்வோமா என்றால் குர்ஆன் அதைத்தான் நமக்கு சொல்லித் தரும். தனக்குத்தானே அநியாயம் செய்து விட்டார்களே அவர்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் கூறி காட்டுவான். அந்த அநியாயத்தை செய்வன் யார்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நஃப்ஸ் என்ற ஒரு தன்மை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்தான் என்பவன், நம்முடைய சுற்றுச்சூழ்நிலைகள் இரண்டையும் எதிர்த்து போடுகின்ற தன்மை என்ன? மருத்துவர்கள் மருந்தை தருகிறார்கள், என்ன மருந்து? நோயை கண்டுபிடித்து அந்த நோயினுடைய கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்துகளை ஆரம்ப கட்டமாக மாற்றியதாக அடுத்து ஊசியின் மூலம் செலுத்துகிறார்கள். முடியாத கட்டம் வருகிற பொழுது உடல் உள் உறுப்புகளை ஸ்கேனிங் மூலம், எக்ஸ்ரேயின் மூலம் பார்வையை செலுத்தி என்ன தவறு என்று நினைத்து உரிய பரிகாரத்தை அறுவை சிகிச்சையின் மூலமும் மற்றும் கடுமையான சில சிகிச்சையின் மூலம் செய்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னென்ன உணவுகளை உண்ணக்கூடாது என்று தடையுடன் விதிக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, பலரை சிந்திக்கக்கூடாது என்று தனி அறையே அழைத்திருக்கிறார்கள், தனியான சிகிச்சையை கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த மனம் ஏற்றுக்கொள்கிறது. ஹலாலானவைகளை எல்லாம் ஹலாலாக்குகிறார்கள். சில மருத்துவர்களின் விதிகளிலே தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த மனம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய உடம்பில் ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோயை நான் குணப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டுகிறார் சில காலம் பத்தியம், சில காலம் நான் வேறு வெறு இடங்களுக்கு செல்ல மாட்டேன், சில இட காலங்கள் பதவியை பற்றி சிந்திக்க மாட்டேன் என்று ஒதுங்குகிறோம். ஆனால் அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய்க்காக வேண்டி எந்தாவது பத்தியம் இருந்திருக்கிறோமா? எந்தாவது நம்முடைய ஹலாலை எல்லாம் ஹலாலாக்கி அதற்கு ஒரு பக்குவத்தை கொடுத்திருக்கிறோமா? நன்மையை செய்ய முடியவில்லை என்ற கை செய்தத்திற்காக வேண்டி அந்த ஆன்மீக மருத்துவர்களை அணுகி நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தி இருக்கிறோமா? ஏன் அதிலே நமக்கு கவனம் ஏற்படவில்லை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிற பொழுது காபத்துல்லாவை கட்டி முடித்து சில துஆக்களை செய்தார்கள். ரப்பனா வபரஜீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுசிஹிம் என்ற ஒரு துஆவையும் செய்தார்கள். ஒரு நபியை அனுப்பு என்பதோடு நிறுத்தவில்லை. அந்த நபி எப்படி இருக்க வேண்டும்? அந்த நபி வரக்கூடிய வேதங்களை ஓதி காட்ட வேண்டும். ஒரு சக்தியிலும் அவர்களுடைய உள்ள நோய்களை அவர்களுக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நிபந்தனை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகத்தை அடிப்படையாக வைத்து துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பலன் சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டி உள்ளத்து நோய்களையும் வெளி நோய்களையும் பத்தியம்பை வைக்க வேண்டிய கட்டத்தில் பத்தியம்பை கட்டும் சில கட்டங்களிலே தூக்கத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி விழிக்க வைக்கும் சில கட்டங்களிலே தன்னிலை மறந்தவர்களாக அல்லாஹ் தியானிக்க அவர்களை பக்குவப்படுத்தினார்கள் அந்த பக்குவத்தை தான் அவர்களுக்கு பின்னால் நாடாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே நாம் நினைத்து பார்க்கிறோம் நமக்கு இரண்டு கட்டங்களில் தேர்ச்சி வருகிறது மூன்றாவது கட்டத்தில் என்று நமக்கு தேர்ச்சி வருகிறதோ அன்று நாம் வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியலில் இணைந்து வருகிறோம் அதனுடைய வாங்குவதை சொல்லி காட்டுகிறார்கள் என்னுடைய நட்பு தீமையை ஏறிக்கொண்டிருக்கிறது அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு ஆடு மேய்ப்பாளரிடத்தில் உள்ள ஆடுகளை போன்றிருக்கிறது ஜானிவின் ஆக ஆடு மேய்ப்பாளரை நாம் பார்ப்போம் ஒரு பக்கத்திலிருந்து ஆடுகளை ஒதுக்கிக் கொண்டு வந்தால் இன்னொரு பக்கத்திலிருந்து விரண்டோம் இதே போன்றுதான் என்னிலையும் நான் என்னுடைய மனதை ஒரு பக்கத்தில் ஓர்வைப்படுத்திக் கொண்டு வந்தால் இன்னொரு பக்கத்தில் அது சுதரித்துக் கொண்டே செல்கிறது என்னுடைய நத்தை நான் ஓர்வைப்படுத்துவதற்காக வேண்டி பல சிரமங்களை பற்றி அந்த நத்தை நான் ஓர்வைப்படுத்தினேன் என்று சொல்லி காட்டுவார்கள் அல்லது கலீஃபா இருவரும் அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை ஒமா உமர் ஜீவனத்தி இன்னல் நக்கரா என்னுடைய நட்பு தீமைகளை விட்டும் பரிசுத்தமானது அல்ல இன்னல் நக்கர அம்மாரத்தும் விட்டு என்னுடைய நட்பு என்னுடைய ஆத்மா கெடுதியை ஏறிக்கொண்டே இருக்கிறது என்னுடைய ரப்பினுடைய கிருபையை கொண்டே தவிர நான் அதை மாற்ற முடியாது என்று சொல்லி காட்டுகிறார் அருமையான சகோதரர்களே நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது அதுபோன்று கெட்டவைகளை கேட்கக்கூடாது தீமையா அறிவிக்கக்கூடாது தீமையான சிந்தனை வரக்கூடாது தொழுக வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் அதே போன்று விவாதத்துகளுக்கெல்லாம் அச்சாமியாக இருக்கின்ற எதனால் வர வேண்டும் வரவில்லையே வர வேண்டும் என்று நினைக்கிறோம் வரவில்லையே என்ன காரணம் மனதில் ஏதோ அழுத்தாறுகள் கிடந்து நல்லவைகளை உள்ளே வரமாட்டேன் என்று தடுக்கிறது அந்த தடுப்பொழிகளை நாம் சீர்திருத்துகிற பொழுது நாம் வெற்றி பெறலாம் கண்மணி நாயகம் செல்லந்தான் வரைக்கும் செல்ல சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு மூன்று எதிரிகள் ஒன்று சாதாரண வெளிநிலமான எதிரி இன்னும் இரண்டு எதிரிகள் அவருடைய உள்ளத்துக்குள்ளால் கிடக்கின்ற எதிரி ஒன்று செய்தால் இன்னொன்று இன்னும் மேலான கண்மணி நாயகம் கபு பிற்க புரிந்து வருகிறார்கள் கண்மணி நாயகம் ரஜகனா பின் ஜிஹாதில் அக்பர் சிறு போரிலிருந்து நாம் முடிந்துவிட்டு இவர் ஜிஹாதில் அக்பர் பெரும் போரை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அருமையான சகோதரர்களை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம் வாழ்த்து எதிரியை விட்டு வீழ்த்தி வரலான் அல்லாவுடைய தொகுதியில் இருந்தால் சகாபாக்கள் விட்டு வீழ்த்தினார்கள் அந்த வீழ்த்துதலுடைய வெற்றி பல கட்டங்களில் உயர்ந்தது ஆனால் உள்ளத்தில் இருக்கும் நத்தை வாழ்த்து கூட வெட்ட முடியாது அம்புகளைக் கொண்டு எதிர்க்க முடியாது ஈட்டிகளைக் கொண்டு தாக்க முடியாது இதைத்தான் நாடாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெட்டுவது குத்துவது ஈட்டியை கொண்டு தாக்குவது எல்லாம் அலாதாக்கப்பட்டுள்ளது ஜிஹாதிலே அது ஹலாலாக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல பர்வாகம் ஆக்கப்படுகிற சமயங்கள் அதே போன்றுதான் உடலில் அல்லாஹ் ஹலாலான உணவுகளை உண்பது என்பது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது ஹலாலான குடிமானங்களை நாம் குடிப்பது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அருமையான சகோதரர்களே ஒன்றை மட்டும் பணிவோடு உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் இதுவெல்லாம் அவுரியாற்றனுடைய விஷயம் அல்லவா என்று ஒதுக்காதீர்கள் நாம் என்று தேர்ச்சி பெறுவோம் இதுவெல்லாம் நாடாக்களுடைய விஷயம் அல்லவா நமக்கு இது தேவையில்லை என்ற நிலைக்கு நாம் வர வேண்டாம் அப்படி இருந்துதான் பயார்களெல்லாம் நாம் கேட்கிறோம் நல்லவைகளை கேட்கிறோம் தீமைகளை தடுத்துக் கொள்ள முடியவில்லை அவுரியாற்ற அவர்களுடைய அங்கத்தில் இருந்து மனதை சுத்தப்படுத்தினார்கள் என்றால் நாம் 10 வயதில் இருந்து அதே அங்கத்தில் தான் 30-40 தாண்டிய பொழுதும் இருக்கிறோம் வெற்றி பெற வேண்டாமா குழந்தை சாதாரண குழந்தை 1வது வகுப்பு படிக்கிற போது 1-100 வரை எண்ணினால் நாம் சந்தோஷப்படுகிறோம் அதே குழந்தை 8 தாண்டினால் அப்பொழுது எண்ணுகிறது என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படுவதில்லை நீ முன்னேற வேண்டும் என்று சொல்கிறோம் இதே நிலை நமக்கு உடம்பினுடைய கட்டத்திலும் தீவினுடைய கட்டங்களிலும் வர வேண்டும் என்பதைத்தான் நாதார்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் கண்மணி நாயகம் சொன்னார்கள் முஜாஹித் என்றால் யார் போர் வீரன் என்றால் யார் என்றால் உண்மையான போர் வீரன் தன்னை நன்மையிலிருந்து தடுத்து தீமையின் பக்கம் ஆர்வம் காட்டுகிறதே அந்த நத்தை எடுத்து போர் புரிகிறானே அவன் தான் வெற்றி வீரன் என்று சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே, ஒரு தியானம் இல்லாமல் எதையும் நாம் பாதிக்க முடியாது. நம்முடைய நாள் நாட்களை நாம் தியானம் செய்துதான் வியாபாரத்திலும் தொழில் துறையிலும் கல்வியிலும் அமைத்து வருகிறோம். ஒரு கட்டிடம் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு கீழால் இருக்கும் அச்சுவாரம் தன்னை தியானம் செய்து பூமிக்குள்ளால் மறைத்துத்தான் அந்த கட்டிடம் பிரம்மாண்டமாக இருந்து நிற்கிறது. ஒரு மரம் அதனுடைய வேர்கள் உள்ளே தியானம் செய்து தன்னை மறைத்து இருப்பதால் தான் ஆள்போல் விரிந்து நிற்கிற மரமாக அது காட்சி தருகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டங்களை தியானம் செய்து மனதோடு போராடி வெற்றி பெறுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தீவிரம் தியாகத்தின் அடிப்படையில் தான் அந்த வாழ்க்கையில் வெற்றியின் வாழ்க்கைகளாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, நபிமார்கள் என்றார்கள் பரிசுத்தின் தூய்மையின் பிறப்பிடங்கள் வாழ்த்து மீண்டல் அவர்கள். அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாப்பு வலயம் அமைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்களுக்கு இரண்டே உடை, ஒரு உடை உடுத்திக் கொள்வதற்கு, இன்னொரு போர்த்திக் கொள்வதற்கு. அந்த போர்த்திக் கொள்கிற உடையை இரவு நேரத்தில் போர்த்திக் கொள்வார்களாம், பகல் நேரத்தில் விரித்து தன்னுடைய வாகனத்திற்கு தீனி போடுவார்களாம். நபிமார்கள் நினைத்திருந்தால் உலகத்தில் செல்வத்தை விரித்திருக்கலாமே, அது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டதா? இல்லையே, தன்னுடைய நட்போடு போராடுவதற்காக வேண்டித்தானே அந்த வெற்றி. நாதாக்களை பற்றி சொல்லுகிற பொழுது கிறிஸ்து காடுகளில் 8 வருடம் கடும் தவம் செய்தார்கள் என்று சொன்னால் நமக்கு சிந்தனை வரலாம், அப்படி தவம் செய்ய சொன்னது யாரே? அப்படி தவம் செய்யலாமா? உள்ளாராய்ச்சியை ஹராமாக்கிக் கொள்ளலாமா, கஷ்டப்படலாமா என்று கேட்கிற நாம் ஒரு நாளாவது மருத்துவத்துறையில் இருக்கின்ற மருத்துவர்கள் ஏன் இவனுக்கு ஹராமாக்கி அங்கே தனியே படுக்க வைத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை. ஏன் அவருக்கு நோய் இருப்பதை அறிந்துவோம், உள்ளத்து நோய்களை நாம் அறியவில்லை. அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அப்படியெல்லாம் போராடினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகமே அவர்களுக்காக வேண்டித்தான் பிறந்தது, மறு கருத்துக்கு இளமை இல்லை. இந்த உலகத்தையே அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டித்தான் படைத்தான். அவர்கள் இல்லை என்றால் வான் குவி மட்டுமல்ல, இந்த மலக்குகள் ஜின்கள் அனைத்து நபிமார்களும் ரசூலுமார்களுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதைப் போல அந்த கண்மணி நாயகத்தில் நப்பை அடக்குவதற்கு இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் சொன்ன அருமையான வழிமுறையை பார்க்கிறோம். அவர்கள் நினைத்திருந்தால் உகதை தங்கமாக்கி வாழ்ந்து மகிழ்ந்திருக்கலாம். வேண்டாம், தேவையில்லை. ஆரம்ப கட்டத்தில் காவிர்கள் சொன்னார்களே, நான் உங்களுக்கு தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிறேன், வேண்டாம் என்று சொன்னார்கள். உகதை செல்லப்பாக நினைத்திருந்தால் தங்கமாக மாற்றி சகாபாக்களுக்கு கொடுத்திருக்கலாமே. செல்லவாகு வருகிற செல்லம் அப்படி ஒரு ஏழு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நிலை சகாபாக்களுக்கு தன்னுடைய போலர்களுக்கு உங்களிடத்தில் மனநோய் என்று ஒன்று இருக்கிறது, உள்ளத்து நோய் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. அந்த மனம் தீமையை ஏறிக்கொண்டே இருக்கும். அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிசுத்தத்தை தேடுங்கள். உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டத்தை நடத்துங்கள். போராட்டத்தில் நட்பு தோற்க வேண்டும், நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் நன்மைகள் நடக்கும். தொழுகையில் இகலாப் ஏற்படும், தொழுகையில் சிந்தனை ஏற்படும், தொழுகை உறுதியாக மாறும், இபாதத் இபாதத்தாக மாறும், வணக்க வழிபாடுகள் நல்லவைகளாக அமையும், இகலாப் ஏற்படும். இல்லை என்றால் ஏதோ நாம் பெயரளவில் வணங்கிக் கொண்டதாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு கட்டத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்மணி நாயகத்தினுடைய வீட்டில் சில சமயங்களிலே மிகவும் மோசமான செய்திகள் கூட இல்லாதவர்கள் இருந்தார். ஏன் அதை சேர்ந்தது பார்கள். அல்லாஹ் மஹீனி சீனா அமித்தினி சீனா வஸ்துனி சுந்தரத்தின் மிஸ்கீன், என்னை மிஸ்கீனாக வாழவி மிஸ்கீனாகவே மூத்தாக்கு, மிஸ்கீனுடைய கூட்டத்தில் என்னை எழுப்பு என்று உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொன்னார்களே. அருமையானவர்களே, இவ்வளவு உயர்ந்த கட்டத்திற்கு நாம் செல்வோமா என்பதல்ல விஷயம். நம்முடைய அளவுக்காக நாம் முன்னேற வேண்டுமே. நாம் அந்த முன்னேற்றத்தில் எந்த பணியில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு வீட்டிற்கு வருகிறார்கள். பசி தாகம் தன்னுடைய வேலையாளர்களுக்கு கேட்கிறார்கள், யாராவது உணவு இருக்கிறதா? அவர் சொல்கிறார் பால் இருக்கிறது என்று கொண்டு வந்து கொடுத்ததும் குடித்து விட்டு கேட்கிறார்கள் இந்த பால் இருக்கிறார்கள். நான் முற்காலத்தில் ஒருவர் குறிப்பிடக்கூடியவனாக இருந்தேன். ஒரு குறிப்புள்ளி அதற்கு கிடைத்த காசு கிடைக்காமல் இருந்தது. நேற்றுதான் கிடைத்தது அந்த பாறை வாங்கினேன்.
ஏதோ ஒரு தவறு நிறைந்ததை போல வேகமாக கண்ணி உள்ளே விடுகிறார்கள். விசத்தையே உண்டதை போல கடும் வெறுச்சி அவர்களுக்கு ஏற்படுகிறது. கண்ணியை உள்ளே விட்டு வாங்கி எடுக்கிறார்கள். ரத்தமாக வாங்கி எடுத்ததற்கு பின்னால் நிறுத்துகிறார்கள். ஏன் அந்த பக்குவம்?
அல்லாஹ் இடத்தில் துவாசி யாரெல்லாம் என்னுடைய உடம்பை பாதுகாத்தது என்று சொல்லி தப்பி இருக்கலாமே, அந்த சொட்டு ஒரு சொட்டு கூட தன்னுடைய உடலில் தங்கக்கூடாது என்று நினைத்து தன்னை துணிவுபடுத்தினார்களே. தன்னுடைய நட்புக்கு நான் இருந்து விடுவேன், ஆனால் ஹராமான ஒன்று என்னுடைய உள்ளத்தில் இருந்துதான். கேட்காமல் இருந்து விடுவேன், ஹராமான ஒன்றை கேட்க மாட்டேன். சந்திக்காமல் மக்களை சந்திக்காமல் இருந்து விடுவேன், ஆனால் என்னை ஹராமின் பக்கம் எழுப்பவர்களை பற்றி நான் தெரிவிக்க மாட்டேன். என்னை நான் தீவிரப்படுத்துவேன் என்ற வாழ்க்கை அல்லவா அவர்கள் அர்ப்பணித்தார்கள். கலீபாவாக ஆனதற்கு பின்னால் உமருடைய எல்லாவும் வரம் சுற்றி வருகிறார்கள். ஒரு தாய் ஏதோ பானையில் வைத்து பானையை அடுத்து ஏற்றி பானையை சூடாக்கிக் கொண்டிருக்கிறார். சுற்றி குழந்தைகள் படுத்துறங்குகிறது. வந்து கேட்கிறார்கள், என்ன தாயே ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அதற்கு அந்த பெண் பதிலளிக்கிறாள், ஏன் அதை கேட்கிறீர்கள்? கலீபாவாகி என்ற உமர் வந்தியல்லாஹ் அவர்களுக்கு எங்களை பற்றியே சிந்தனை இல்லையே. சொல்லம்மா என்று சொன்னதும் என்னுடைய குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு கிடக்கின்றன, அதற்கு எந்த உணவும் இல்லை. நான் தண்ணீரை எடுத்து அடுப்பிலே வைத்து குழந்தைகளுக்கு ஏதோ உணவு உள்ளே ஏறுகிறது என்று சொல்லி ஆசை விட்டு அந்த குழந்தைகளை தூங்க வைத்து விட்டேன். இப்பொழுது வெறும் தண்ணி காய்கிறது என்று சொன்னதும் உமர்வதியெல்லாம் வந்து வேகமாக வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து மாவு மூட்டை எடுக்கிறார்கள். அதற்குரிய பொருட்களையும் எடுக்கிறார்கள். எண்ணெய் போன்ற பொருட்களையும் எடுக்கிறார்கள். எடுத்து தன்னுடைய தலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது காவலால் பார்த்து விடுகிறார்கள். என்ன உமர்வதியெல்லாம் என்ன வேலை செய்கிறீர்கள் என்கிற போது உமர்வதியெல்லாம் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாளை என்னுடைய அப்துல் ஆலமீன் என்னை அழைத்து கேட்பான். உமர்வர்களே, உமர்வதியெல்லாம் அவர்களே, என்னை கேட்கிற பொழுது என்னுடைய சுமையை நீ தூக்க முடியாதே, ஆனால் நான் தான் தூக்குவேன் என்று சொல்லி உமர்வதியெல்லாம் அவர்கள் தூக்கிக் கொண்டு வருகிறார்கள். வந்து அந்த பெண்ணிடத்தில் கொடுக்கிறார்கள். உணவாக சமைக்க சொல்கிறார்கள். தூரத்தில் அமர்கிறார்கள். அமர்ந்து அதை உணவாக சமைத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி அந்த தாய் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து சிரிக்கிறார்கள். இந்த பக்குவம் எங்கிருந்து வந்தது? ஏன் ஒவ்வொரு ஊரை ஒடுக்குகளாக சென்று பார்த்து தான் தலையில் தூக்கி வைத்து தன்னை தானே அழித்து பணாராக்கி இப்படி ஒரு பக்குவத்தை உண்டாக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குர்ஆனை ஓதி நிறுத்த மாட்டார்கள். உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். அந்த பரிசுத்தினுடைய விளைவு அவர்களை இப்படியெல்லாம் ஆளாக்க வைப்பது, தூய்மையில் சிறப்பிடங்களாக ஆக்க வைப்பது, சத்தியமாக உருவெடுக்க வைப்பது. அருமையான சகோதரர்களே, நம்முடைய நிலையையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நாம் செய்ய வேண்டிய உரிமைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் இயல்பாடுகள் வராமல் இருப்பது ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு நோய் இருக்கிறோம். நம்மை ஆட்சிப்படை சில சமயங்களிலே மருத்துவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் இன்னோ ஒன்று உங்களை ஆட்சிப்படைக்கிறது. அதே போன்றுதான் நமக்கு என்னவோ ஒன்றல்ல, ஒன்றுதான் அந்த ஒன்றை கண்மணி ஆயகம் நமக்கு அடையாளத்தை காட்டி சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வை நீ ஆலோசிக்க மின் சர்தினத்தி, என்னுடைய அத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய தீங்கை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேட வைத்தார்கள். அத்தாயின் அவீர வாகார் உயர்வாகும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹிடம் கூதுரவியம் வாகம் என்பவர்கள் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி? அப்துல்லாஹிடம் கூதுரவியல்வாக வாங்குபவர்கள், நான் நாயகத்தோடு இருந்தேன். அப்போது நாயகத்தினத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், நாயகமே, எனக்கு காத்தாய் வலிப்பு நோய் ஏற்படுகிறது, ஒரு இழுப்பு நோய் ஏற்படுகிறது. நான் ஓட்டில் என்னுடைய தேவைகளுக்காக வேண்டி ஈதியை செல்கிற போது சில சமயங்கள் அது ஏற்பட்டு நான் விழுந்து விடுகிறேன். விழுந்து விடுகிற போது நான் சுற்றி சுற்றி வருகிறேன். அப்போது என்னுடைய ஆடைகள் நீங்கி என்னுடைய அவுரத்துகள் வெளியே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. நாயகமே, எனக்கு வாசிக்கலாம். அவர்களை அன்றி அவர்களை நெருங்கி நெருங்கி தன் வாழ்க்கையை வெற்றி கண்டு துவைத்தவர்கள் அல்லவா அந்த சகாபியத்தான பெண்மணிகளும். அப்போது செல்லம்பாகு வரைவியத்தலன் சொன்னார்களாம், என் சிறப்பி நீ நாடினால் எனக்கு துவா செய்கிறேன், நீ நாடினால் பொறுப்புகள் லட்சி அது உனக்கு சிறந்தது என்று சொன்னார். அருமையான சகோதரர்களே, அந்த பெண்மணி வேதனையோடு வருகிறார்கள், வேதனை கலந்த முகத்தோடு வருகிறார்கள். தனக்கு ஏற்பட்ட நோயை கூட பெரிதாக தெரியவில்லை. இஸ்லாம் சொன்ன மறைக்க வேண்டிய பகுதிகள், எனக்கு மறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி காட்டுகிற போது கண்மணி நாயகன் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் உனக்கு நோயை தந்து உன்னை வெற்றியாளனாக மாற்ற நினைக்கிறான் என்று சொல்லுகிற போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நாயகமே எனக்கு நோய் நீங்க வேண்டாம், ஆனால் ஒன்று எங்களிடத்தில் கேட்கிறேன், அப்படி இனிமே நான் வீழ்ந்தால் என்னுடைய அமிர்த்துகள் வெளியே தெரியாமல் துணி மறைத்திருக்க வேண்டும், அதற்கு வாழ்த்துகிறீர்கள் என்றார்கள். கண்மணி நாயகம் தர வேண்டினார்கள், அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அதற்கு பின்னால் எனக்கு அந்த நோய் ஏற்படும், ஆனால் என்னுடைய அமிர்த்தினுடைய உறுப்புகள் வெளியே தெரியாமல் ரப்பல் ஆலமீன் என்னை பாதுகாத்தான் என்று சொல்லி சொல்கிறார்களே. அந்த பாதுகாப்பு, அந்த பக்குவம் கண்மணி நாயகத்தை அன்றி அவர்கள் பெற்ற வெற்றியை நாம் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் பெற்ற வெற்றியை நாம் நினைத்து பார்க்கிறோம். கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் 7 லட்சம் வீரர்கள் அவர்களுக்கு அன்பளிப்பார்கள். அவர்கள் ஏதோ வசதி இல்லாமல் இருந்தவர்கள் என்றுமல்ல, அந்த அன்பளிப்பை வாங்கிக் கொள்கிறார்கள். காலை நேரம் வருகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி வழங்குகிறார்கள். அன்னை ஆழ்த்தா அதிகமாக அவர்கள் வீட்டில் கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் ஏழைகளும் பணக்காரர்களும் பழக்கத்துக்காகவே ஓடோடி செய்து வாங்குகிறார்கள். மதுரையுடைய நேரம் இருக்கிறது, அனைத்தையும் கொடுத்து முடிக்கிறார்கள். அவர்களுடைய அருமை வேலைக்காரியாக இருக்கக்கூடிய காரியமத்தை அழைக்கிறார்கள், நோன்பு திறப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், வீட்டில் எதுவுமே இல்லை என்று சொன்னதும் அந்த வேலைக்காரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், சற்று முன் நினைவுபடுத்தி இருக்க கூடாதா, நான் ஏதாவது காசுகளை எடுத்து வைத்திருப்பேனே என்று சொல்கிறார்கள் என்றால், 7 லட்சம் தீனார்கள் ஒரு நாள் காலை தன்னுடைய கையில் வந்தபொழுது கூட தன்னை பற்றிய சிந்தனை இல்லை, தான் ஓன்று வைத்திருக்கிறோமே என்ற எண்ணம் இல்லை, தனக்கு வேண்டுமே என்ற எண்ணம் வரவில்லை, நினைவுபடுத்தி இருக்க கூடாதா என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த மனப்பக்குவம் எப்படி உருவானது? அவர்களை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தினுடைய விளைவுதான் அவர்களை இப்படியெல்லாம் உருவாக்கி காட்டியது என்பதாக நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் இப்படி அல்ல, 1000 நிகழ்ச்சிகளை நாம் நினைத்து பார்க்கலாம். நாடாக்கள் நமக்கு சொல்லு, நீங்கள் உடலோடு என்பது இனத்தோடு போராடுங்கள். அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டும் ரியாவத்தை கொண்டும் போராடுங்கள். அது என்ன ரியாவத் என்று சொல்கிற போது, தில்லத்து தலாம், தில்லத்து நோம், தில்லத்து தலாம் என்று சொல்லி காட்டுகிறார். அதிகமாக நீர் வெற்றி போராடுங்கள், அதிகமாக வரப்பு நீரை உண்ணாதீர்கள், அதிகமாக உறங்காதீர்கள். நத்தோடு ஒரு போராட்டம், வேலை வெட்டிகள் இல்லாவிட்டால் கூட உறங்காதீர்கள், நல்ல சுவையாக இருக்கிறது என்று அளவுக்கு நீர் உண்ணாதீர்கள். நல்ல நண்பர்கள் இது போன்ற ஒரு வாய்ப்பு அமையாது என்று வீண்டிக்கிறதே வாழ்க்கையை கழிக்காதீர்கள். இது உங்களுடைய நப்பை இறுக்கமாக்கிவிடும். அப்படி நப்பை இறுக்கமாக்குகிற போது பாவத்தின் பக்கம் உங்களுக்கு ஆசை வராது, ஈமானியத்தான மகத்வத்தின் பக்கம் ஆசை வராது. ஆசை வர வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருப்புங்கள். அப்படி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிற போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். முகமது இந்த உம்மத்தினுடைய யூசுஃபை இஸ்லாமிப்பார்கள். கனவுக்கு விளக்கம் செல்வது அவர்களுக்கு நிகழாக இந்த உண்மத்தில் சகாபாக்களுக்கு பின்னால் அப்படி ஒரு நாடாக இந்த சமுதாயம் வரவில்லை. அவர்களுக்கு எப்படி இந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான்? இது யாரிடத்திலும் போய் கற்கக்கூடிய கல்வி அல்ல. எனக்கு நீ மிகப்பெரிய அரசாட்சியை தந்தாய், கனவுக்கு விளக்கம் செல்லும் ஆற்றலையும் தந்தாய், ஆனால் எனக்கு ஒன்றை கேட்கிறேன், முஸ்லிமன் வாழ்கின்ற என்னை முஸ்லிமாக மூத்தாக்கி சாலிகின்றவாறு எழுப்புவாயாக, அவர்களோடு சேர்ப்பாயாக என்று கேட்டார்களே. அது போன்று கனவுக்கு விளக்கம் சொல்வது யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் அல்ல. ஆரம்பமாக ஜவுளி வியாபாரியாக வியாபாரம் செய்வதற்கு ஜவுளி கட்டை கையிலே தூக்கி தலையில் வைத்து வியாபாரம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளால் ஒரு பெண்மணி அவர்களை அழைத்தார்கள் வியாபாரத்துக்காக வாங்குவதற்காக. பல ஜவுளிகளை பல துணிகளை அவர்களிடமிருந்து விலைக்கு வாங்கிவிட்டு நல்ல வியாபாரத்தினுடைய சூழ்நிலையில் அமைகிற பொழுது திடீரென்று கதவை தாளிட்டார் அந்த பெண்மணி. தன்னோடு தவறான நடவடிக்கைக்கு வருமாறு அழைத்தார். இப்போது சீனி நொதியவாக பார்க்கிறார்கள் வாலிப வயதுடைய உருக்கேறிய பருவம். அந்த பெண்மணியோ பார்ப்பதற்கு நல்ல அழகான தோற்றத்தை உடையவர். வீட்டிலோ யாரும் இல்லை, தனி நிலைமை, தானாக செல்லவில்லை. அந்த பெண் அழைக்கிறாள். இந்த நிலை வருகிற பொழுது நட்போடு ஒரு போராட்டம். வாலிப வயதுடைய நிலையில் இப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தால் இந்த நிலையில் இருக்கும் மனதோடு ஒரு போராட்டம் நடத்திவிட்டு அந்த பெண்ணிடத்தில் சொன்னார்கள், எனக்கு சுய தேவைகள் இருக்கிறது, மனஜலம் கழிப்பதற்குரிய தேவை இருக்கிறது, நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி செல்கிறார்கள். சென்றவர்களாக அங்கே அந்த தேவை அவர்களுக்கு இல்லை, தானாக அந்த தேவையை வருத்தி உடல் முழுவதும் அதை எடுத்து தடவி கொள்கிறார்கள். அப்படி தடவலாமா என்றால் ஆரம்பத்திலே சொன்னேன், மருத்துவ ரீதிகளில் அல்லாஹ் அடாலாக்கியவர்கள் எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறார்கள். சில சமயங்களிலே மார்க்கமே சொல்லித்தரும் அறமான மருத்துவ மருந்துகள் கூட மற்ற எந்த மருந்தும் இல்லாத கட்டத்தில் அதை உபயோகிக்கலாம் என்று சொல்லி காட்டும். இது கல்வியான ஒரு நோய், இந்த நோய்க்கு இதுதான் மருந்து என்று சொல்லி உடல் முழுவதும் தடவி வருகிறார்கள். வருகிற பொழுது வந்து மீண்டும் உண்ணாமல் இருக்கிறார்கள். அந்த பெண் அல்லாஹ்வுடைய தோஃபீக்கை கொண்டு அவர்களை விரட்டி அடிக்கிறார். நேராக வருகிறார்கள், வீட்டுக்கு வந்து படுத்துறங்குகிறார்கள், கடலில் வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏற்பட்ட சோதனை எனக்கும் ஏற்பட்டது. அந்த சோதனையில் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தான், எனக்கு கனவின் தாத்பரியத்தை அல்லாஹ் கற்றுத் தந்தான், உங்களுக்கும் வெற்றியை தந்தான், உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று இவரு செய்யும் எவ்வாறு அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவினுடைய விளக்கம் தெரிந்த தாத்பரியத்தை கற்றுத் தந்து இங்கு ஏழு ஜில்துகளான பாகங்களாக கனவினுடைய விளக்கம் தெரிந்த கிதாபுகளை போதிக்கீர்கள் தந்திருக்கிறார்கள். கனவின் விளக்கம் செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஹாரூன் ரஷீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் மனைவி ஜுபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனவு ஒன்று காண்கிறார்கள். கண்ட கனவு மோசமான கனவாக இருக்கிறது. ஊரில் உள்ள பலர்கள் அவர்களோடு வந்து உறவு கொள்வதாகவும் அவர்களோடு நெருக்கமாக இருப்பதாகவும் கனவு காண்கிறார்கள். இதை இப்போ எப்படி விளக்கம் கேட்பது? கனவோ வெள்ளிக்கிழமை காலை அகற்றத்தினுடைய நேரத்தில் கண்ட கனவு. விளக்கம் இருக்கும், தன்னுடைய வேலையாளை அழைத்தார்கள். அழைத்து விருத்தீனியாக சென்று கனவிற்கு விளக்கம் கேட்க வாருங்கள் என்று அனுப்புகிறார். கனவிற்கு விளக்கம் கேட்க வந்ததும் சொல்கிறார்கள், விருத்தீனியன் அந்த பெண்மணி சொன்னார்கள், நான் இந்த கனவு கண்டேன் என்று அந்த வேலைக்காரன் சொல்கிறார். அப்போது விருத்தீனியாக இந்த கனவை நீ கண்டிருக்க மாட்டாய், இந்த நாட்டினுடைய மன்னரின் மனைவி கண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதற்குரிய விளக்கம் அவர்களால் ஒரு தேவை தொடங்கப்பட வேண்டும், அந்த தேவையை கொண்டு தியாகத்து நாள் வரைக்கும் மக்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருக்கிறான், அந்த தேவையை தொடங்க சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நதியை தோன்றி வைத்தார்கள் என்று வரலாறு சொல்லியிருக்கார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படி கனவுக்கு இப்படி ஒரு விளக்கம். ஒரு மனிதர் விபத்து செய்யப்பட்டாக உங்களிடத்தில் வந்து வளர்ந்தார்கள், நான் வாங்கிக் கொள்வதை இப்போது கனவு கண்டேன் என்றார்கள். உடனடியாக விபத்துவாக வந்து சொன்னார்கள், உங்களை கட்சிக்கு செல்வாய் என்றார்கள். அதுக்கு சற்று நேரம் இருக்கும் இன்னொரு மனிதர் வருகிறார், நான் வாங்க சொல்வது மாதிரி கனவு கண்டேன் என்றார்கள். உடனடியாக சொன்னார்கள், நீ திரும்பி இருக்கிறாய், சில நிமிட நேரங்களிலே உன்னை அரசாங்க அதிகாரிகள் கைது செய்வார்கள் என்றார்கள். அப்படியே கைது செய்கிறார்கள். இரண்டிற்கும் இரண்டு புராணத்தை ஓடினார்கள். நூற்று அனுப்புத்துறை வளர்ந்தன மாதிரியம் என்று திருடர்களை அழைப்பதை போன்ற ஒரு கட்டம் வருகிற போது அழைத்தார்கள் என்று ஒரு அழைப்பதும் வருகிறது. இரண்டு நபர்களுடைய முகப்பாவனையும் அவர்களுடைய சூழ்நிலையையும் பார்த்து கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தாத்பரியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அருமையான சகோதரர்களே, ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்கிறேன், கனவு காண்கிற போது தகுதியானவர்களிடத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும், தகுதியற்றவர்களிடத்தில் எதையாவது சொல்லி இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று அவர்கள் சொன்னால் அப்படியே பதித்துவிடும் என்று கண்மணி நாயகம் செல்லவராக வரைமுறை நமக்கு படிப்படியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். அரசு சுரந்த ஆத்மீக ஞானி இப்ராஹிம் இபின் அதகம் பேரரசராக இருந்த பொழுது அவர்களுக்கு அந்நாட்டினுடைய படை தளபதிகள் கூட நயவஞ்சகமாகத்தான் பணிவார்கள்.
அவர்கள் ஆன்மீக அரசராக மாறிய பொழுது கடலில் உள்ள மீன்கள்லாம் அவர்களுக்கு பணிவளிக்கின்றனர். தன்னுடைய நிலை மாறி தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே தயாராகின்றார்கள். ஒரு நாள் அவர்கள் படுத்துறங்குகிறார்கள். படுத்துறங்குகிற பொழுது மெத்தையிலே படுத்துறங்குகிற பொழுது கட்டு கதவு கட்டுகின்ற சத்தம் கேட்கிறது. யார் என்று கதவை திறந்து பார்க்கிற பொழுது ஒரு வழிப்போக்கன் என்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது கேட்கிறார்கள், என்ன உனக்கு என்ன வேலை? என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை, தேட வந்தேன் என்கிறார் வழிப்போக்கன். உன்னுடைய ஒட்டகத்தை என்னுடைய ராஜ தர்பாரில் என்னுடைய அறையில் ஒன்றுதான் தேட வேண்டுமா என்கிற பொழுது அவர் சொன்னார், நீங்கள் மட்டும் ராஜ தர்பாரில் பஞ்சு மெத்தையில் கிடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அழைப்பாளை வழங்க வேண்டும் என்று அதை தேடிக்கொண்டிருந்தால் நான் ஒட்டகை இங்கு தேடுவது என்றும் தவறில்லை என்று சொன்னார். உடனடியாக தன்னை வளர்ந்தவர்களாக புறப்பட்டார்கள் என்ற ஒரு வரலாறும், இன்னொரு வரலாறு அவர்கள் இப்ராஹிம் அஜகமதியவர்கள் மெத்தையிலே படுத்துறங்குவதற்காகவே அவர்களுடைய விரிப்புகளை சரி செய்யக்கூடிய பணிப்பெண் ஒரு நாள் விரிப்பை சரி செய்துவிட்டு தன்னை அறியாமல் அயர்ந்து தூங்கி விடுகிறார். பணிப்பெண் தூங்குகிறாள். இப்ராஹிம் அஜகமதியவர்கள் வருகிறார்கள். பணிப்பெண் தான் படுத்துறங்கும் மெத்தையிலே படுத்துறங்குவதை பார்த்து காட்டையால் அடித்து விடுகிறார்கள். அடித்ததும் அந்த பெண்மணி எழுந்து விழித்து சிரிக்கிறான். நான் அடிக்கிற போது நீயும் சிரிக்கிறாய் என்று கேட்கிற போது சொன்னாராம் அந்த பெண்மணி, ஒரு நாள் சில மணி நேரம் நான் தூங்கியதற்கு எனக்கு கிடைத்த பரிசு இதுவென்றால் இதிலே திறந்திரம் நீதிமுறைகாலம் படுத்துகின்ற உங்களுக்கு என்ன பரிசு அமைக்கிறானோ தெரியலே என்று நினைத்து சிரிக்கிறேன் என்று சொன்னதன் காரணத்தினால் தன்னிலை மறந்தவர்களா அந்த ஞானவான் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். புறப்பட்டு அல்லாஹ்வுடைய இத்தாவை அல்லாஹ்வுடைய பேர் அற்புதங்களையும் நான் கண்டான். அருமையான சகோதரர்களே, மக்காவை விட்டுவிட்டு புனிதமான காபத்துள்ளாவை விட்டுவிட்டு அந்த மலைக்குகையிலே கண்மணி நாயகம் செல்வதாக வலிப்பு செல்லும் 40 நாட்கள் கவனிக்க வேண்டியது நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய நினைக்கிற கஷ்டங்களையாவது கொஞ்சம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். மனதை சுத்தப்படுத்த வேண்டுமா? நான் தொழுது கொண்டிருக்கிறேன், நான் தொழ வேண்டும், விவாதம் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும், பரவாத்தை ஓட வேண்டும், ரிக்ரூட் செய்ய வேண்டும், மன ஓர்மை இல்லையே, இதற்கு ஓரளவு கற்றப்பட வேண்டும். ஞானவான்கள் மனைவாவை தேடி ஆரோக்கியங்களாக மாறினார்கள். அவருடைய கஷ்டத்தின் நிலையை சொல்லி நம்மை ஓரளவாவது நாம் திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டும். இவைகளை எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இப்ராஹிம் அதிகம் தண்ணீரை மறந்தவர்களாக இரவெல்லாம் சுற்றி செல்கிறார்கள். ஒரு நாள் ஒருவன் அவரை பிடித்துக் கொள்கிறான், பிடித்து அடிக்கிறான், அடித்து அரசு தர்பாரத்தில் கொண்டு வருகிறான். கொண்டு வருகிற பொழுது நீ யார் என்று கேட்கிறார் அரசர். நான் ஒரு சிறுவன். எனக்கு விளக்கமாக சொல்லி முகத்தை பார்க்கிற போது ஏதோ ஆத்மீக ஞானம் தெரிகிறது என்கிற போது இப்ராஹிமும் அதிகம் சொன்னார்கள். அது ஆரம்ப கட்டம். நான் தொழுகிறேன், என்னுடைய ரப்புக்கு முன்னால் தொழுகிறேன், அவனை தொழுவதை போது நடிக்கிறேன், என்னுடைய உள்ளமெல்லாம் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறது. அப்போது நான் அல்லாஹுக்கு முன்னால் திருவிழாகத்தான் என்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதும் அரசருக்கு ஒரு பயம் வருகிறது. இவ்வளவு நாணி மாதிரி தெரிகிறது. உடனடியாக சொல்கிறார், நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம், என்னுடைய தர்பாரிலே என்னுடைய அரசாங்க அதிகாரத்திலே தங்கியிருங்கள், இங்குதான் உங்களுக்கு இடம் என்று சொன்னதும் இதுவல்ல என்னுடைய இடம் என்று மறுத்து பார்க்கிறார்கள். மீண்டும் மீண்டும் மறுக்கிற பொழுது அரசன் கேட்கிறான், என்ன காரியம்? அரசன் சொல்கிறார், சொல்கிறார்கள் இப்ராஹிம் அதனுடைய மன்னரே, நீங்கள் வேட்டை அரசுகிறீர்கள், அப்படி வேட்டையாட செல்கிற பொழுது உங்களுடைய ராணி உங்களுடைய மனைவி இந்த தர்பாரில் குறிப்பால் அப்பொழுது அவருடைய கையை பிடித்து நான் இழுத்தால் உங்களுடைய நிலம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். அரசருக்கு கோபம் வருகிறது. வரவேற்றியாக வந்தவர் நீ, உன்னுடைய முகத்தை பார்த்தால் நான் இப்போது தெரிந்தது, ஆனால் கேட்கின்ற கேள்வி கொடுமையாக இருக்கிறது என்று கண்டிக்கிறான் அண்ணன். அப்பொழுது சொல்கிறார்கள் இப்ராஹிம் அதிகம் செய்யாத ஒரு குற்றம் நான் இவரையும் செய்யவில்லை, செய்வதாக கற்பனை செய்து உலகத்தில் சொன்ன போது நீ அதற்கு எனக்கு என்னால் கோபித்து உன்னுடைய முகத்தை திருங்க வைத்து கோபப்பட்டு என்னை அடிக்க தயாரானால், ஆனால் என்னுடைய ரப்பனுடைய தர்பாருக்கு கீழால் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் 1000 தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன், அவன் என்னை இவ்வளவு கோபப்பட்டதில்லையே, உன் தர்பார் எனக்கு தேவையில்லை என்று ஓடுகிறார். அருமையான சகோதரர்களே, இதுதானே நம்முடைய நிலையில். அந்த ஆத்மீக ஞானிகள் சொன்ன வேண்டியதுதானே, ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்கு, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு, அந்த கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நம்மை ஏதோ ஒரு விஷயம் தடுக்கிறது. அந்த ரப்போடு போராடுகின்ற தன்மை நம்மிடத்திலே வருகிற பொழுது நாம் வெற்றி பெறுவோம். கொடுக்க நினைக்கிறோம் காலையில் கொடுக்கலாம் என்ற போது நூறாக இருந்தது காலையில் மாறுகிறது, நஷ்டு வெற்றி பெற்று காலையில் 50 மாறுகிறது. ஏன் என்ன காரணம் சொல்லுகிறான் என்று நினைக்கிறோம், இந்த 27 நிகழ்வு அதிகமாக இருக்கான் செய்யலாம் என்று நினைக்கிறோம், ஏற்றுக்காக இருக்கலாம் என்று நினைக்கிறோம், ஆனால் நேரம் நிற்கிற பொழுது அடுத்த நாள் என்று தடுக்கிறது. அந்த தடுப்பிற்கு நாம் ஏதாவது மருத்துவம் செய்கிறோமா? சாதாரணமாக போய் புறம் ஏற்றக்கூடாது என்று நினைக்கிறோம், கோல் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறோம், நம்மை அறியாமல் நிகழ்ந்து விடுகிறது. அல்லாவை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அந்த கண்ணீர் வடிப்பினுடைய நிலை நமக்கு ஏற்படுகிறதா என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தந்தை முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோட்டத்தில் காவலாளியாக கேட்கிறார்கள். தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதும் தோட்டத்தை கண்காணிப்பதும் அவருடைய கடமை. ஒரு நாள் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் தோட்டத்தார் கூலியாளர்களே, ஒரு அழகான களத்தை எனக்கு கொண்டு வாருங்கள். ஒருவரு செய்கிறார்கள், இவர் மாதவன் கரியை பறித்துக் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், அதை உடைத்து தரி செய்து கொடுக்கிறார்கள். முதலாளி அந்த தோட்டத்தின் உரிமையாளர் குண்டு பார்க்கிறார், மகிழ்கிறார். ஆனால் அவருடைய முகம் கோபிக்கிறது. எத்தனை காலங்களில் இந்த தோட்டத்தினுடைய காவலாளியாக நியமித்திருக்கிறேன், குளிக்கின்ற பலம் எது, இனிமையான பலம் எது என்று எனக்கு தெரியவில்லையே என்று கோபப்படுகிறார். அப்படி அமைதியாக இருந்தது என்று சொல்லி இன்னொரு பலத்தை பறித்துக் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அது இதைவிட கடுமையாக பிடிக்கிறது. உரிமையாளருக்கு கோபம் வருகிறது. கோபம் வருகிற பொழுது கேட்கிறார், இது கூட உனக்கு தெரியாதா என்ற பொழுது இப்பொழுது உபாரத் ரலியல்லாஹு அன்ஹு வாய்திறக்கிறார்கள். உரிமையாளரே, எனக்கு தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதும் தோட்டத்தை பாதுகாப்பதும் தான் என்னுடைய கடமை. தோட்டத்தில் உள்ள பழங்கள் எது குளிக்கிறது, எது இனிக்கிறது என்று சிந்தித்து பார்ப்பதோ உண்பதோ எனக்கு இந்த உரிமை தரவில்லை, ஆதலால் எனக்கு அது தெரியாது சொன்னால் உரிமையாளர் இப்படி ஒரு வேலையாளையைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி உடனடியாக அழைத்து சென்று தன்னுடைய மகளை அதற்கு மனம் முடித்து வைக்கிறார். அதன் மூலம் பிறந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்ற மிகப்பெரிய மகானாக உயர்ந்தார்கள், மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றார்கள். ஞானவான்களுடைய தன்மையிலே மிக உயர்ந்த தன்மையை பெற்றார்கள் என்றால் அந்த தன்மையை நாம் பார்க்கிறோம். மோதானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களவை சரிவிலே சொல்லி காட்டுவார்கள், உடலை பக்குவப்படுத்தி உடல் நோய்களை நீக்கி நீ பக்குவப்படுத்தினால் கண்ணை உடைக்கலாம், மிகப்பெரிய பாறாங்கல்லை உடைக்கலாம், மிகப்பெரிய பாறாங்கல்லை தூக்கலாம், ஆனால் மனதை பக்குவப்படுத்தி மனதை சீர்படுத்தினாள் என்றால் உன் கைகளுக்கு சந்திரன் இருந்தால் விளக்கு என்றார். அருமையான சகோதரர்களே, உயர்வான கட்டத்தில் பேசியது அந்த மோலானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மத்தனை தலைவர்களை சொல்லி காட்டுவார்களாம். ஒருவன் ஒரு கிளியை வளர்த்து வருகிறான், கிளியை வளர்த்து வருகிற பொழுது அவன் வெளிநாட்டுக்கு செல்ல முற்படுகிறான். செல்ல முற்படுகிற பொழுது தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்திலெல்லாம் நான் வெளிநாடு சென்றேன், உங்களுக்கு என்ன பொருள் தேவை என்று ஒவ்வொருவரிடத்திலும் ஆசைகளை கேட்கிறான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை சொல்கிறார்கள். கிளியிடத்திலும் கேட்டானான், அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். கிளியிடத்தில் கேட்டதும் கிளி சொன்னதால் என்னுடைய உறவினர் ஒருவர் நீ செல்லக்கூடிய நாட்டில் இருக்கிறார், அவருக்கு நான் நல்ல குணமாக இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லி நான் இந்த தங்க கூட்டிலே அழைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை இவன் சொல்லியிருந்தான். இவனும் சென்றான், அந்த கிளியையும் பார்த்தான். கிளியிடத்தில் சொன்னானாம், கிளியே உன்னுடைய சகோதரன் உறவினர் ஒருவன் அங்கே தங்க கூட்டில் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னதும் அந்த கிளி அப்படியே படபடத்து கீழே விழுந்து செத்து இதை பார்க்கிறான். பார்த்து நாட்டுக்கு திரும்புகிறான், உரியவர்களுக்கு உரிய பொருளை கொடுக்கிறான். கிளியை பார்த்ததும் கிளி என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றினாயா என்று கேட்கலாம். நான் நிறைவேற்றினேன், ஆனால் என் செய்தியை கேட்டதும் கிளி படபடத்து அப்படியே கீழே விழுந்து இறந்துவிட்டது என்று சொன்னதும் உடனே இந்த கிளியும் கூட்டில் இருந்த கிளியும் அப்படியே படபடத்து கீழே விழுந்து அப்படியே இறந்து விடுகிறது. இவன் பார்க்கிறான், அங்கு போய் சொன்னதும் தவறு, அதை இங்கு வந்து திரும்ப பிரதிபலிப்பது அனைவரும் தவறு, இரண்டும் அவ்வளவு பாசம் உள்ளதை போல செய்கிறது என்று நினைத்து அந்த கூண்டு இருந்து அந்த மங்கித்தான கிளியை எடுத்து வெளியே விடுகிறான். அது ஓதர பறந்து ஓடிவிடும், பறந்து மரத்தினுடைய கிளையில் ஏறுகிறது. ஏறியதும் சொன்னதாம், என் நானும் தாகவில்லை, என்னுடைய தோழனும் தாகவில்லை, நான் இப்படி கூண்டிற்குள்ளால் அடிபட்டிருக்கிறேன் என்ற செய்தியை சொன்னதும் அதை விட்டு தப்புவதற்குரிய வழிமுறையை என்னுடைய சகோதரன் எனக்கு அறிவித்து தந்தான். இறந்ததை போல பாவனை செய், நீ தப்ப நடத்தி விடலாம் என்ற ஒரு முறையீட்டான் எனக்கு அது சொல்லிக் கொண்டது என்பதை சொல்லிட்டார்கள். அதன் அடிப்படையில் நான் தப்பிவிட்டேன். மோலானாவும் என்னுடைய சொல்லிக் காட்டுகிறார்கள், கதையை கேட்டுவிட்டு ஏமாந்து விடாதீர்கள். மூத்தாவதற்கு முன்னால் உங்களுடைய நட்பாக இருக்கக்கூடிய ஆன்மாவை அந்த ஆடுகட்ட ஆன்மாவாக்கும் அதை பிரித்தெடுத்து மரணத்திற்கு முன்னால் அந்த கூண்டிலிருந்து எப்படி கிளி தப்பியதோ அதை போன்று தப்ப வைத்து மட்டுமின்னா இருக்கி ஆலயத்தம் மருந்தியா நிம்மதிகத்த ஆத்மாவே நீ திரும்பி வா என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை வரவழையுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த முயற்சியில் இவ்வளவு ஈடுபட்டிருக்கிறோம். மோலானா இமாம் எல்லாரும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உபதேசம் செய்ய நேர்ந்தாக்கு நம்பாரு அவைகளை நீ மோசமான உபதேசம் என்று நம்பு. அவர்கள் ஒரு நாள் சகஜ நீண்ட நேரம் போன்று அழுது குவாட்டியை விட்டு பருத்து வந்து நின்றார்கள். சுகனுடைய நேரம் தாங்குகிறது. ஒருவர் ஓரோடு வந்து சுகத்துடைய நேரமாகிறது. எழுந்து நீங்கள் என்று தச்சை வைக்கிறார். மருதியப்பா வந்து வேகமாக எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருப்பதும் கேட்டார்களா, நீ யாரு? நான் யாருக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் தொடர்ந்து நீ யார்? நான் இப்படி செல்கிறான். உனக்கு ஏன் இந்த வேலை? நான் தொழுகவில்லை என்பதற்காக எடுப்பு எனக்கு ஏன் வந்தாய்? இல்லை, ஒரு நாளாவது நல்ல செய்ய செய்வோமே என்று வந்தேன். அப்படி வரது வருவோம் அல்லவி? நீ நன்மையை செய்தாலும் அதிலே நிச்சயம் ஏதாவது இருக்கும், ஏதாவது சூழ்ச்சி இருக்கும் சொல்லிடு. தப்பித்தவர் நீங்கள் தூங்கினால் எழுந்திருத்து அழுது அழுது அல்லாஹுடத்திலே வந்தாடுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு 40 நாள் தோழியுடைய கூலியை தந்து விடுவான். போனால் போகட்டும், ஒருவருக்கு தோழியை கொண்டு வட்டங்கள் என்று எழுப்பினேன் என்று சொல்லி காட்டுவானாம். இதைத்தான் மூத்தர்கள் சொல்லி காட்டுவார்கள். நஷ்டத்தும் செய்ப்பானுக்கும் மாற்றம் செய், மாற்றம் செய்தால் நீ வெற்றி பெறுவாள். அது உனக்கு நல்லதையே சொல்லும். சில சமயங்களில் விவாதத்திலே மூழ்க வைப்பானா, நஷ்டம் செய்ப்பான் மூழ்க வைத்து நம்மை தடுப்பானா, மூழ்க வைத்து தொழுக வைத்ததற்கு பின்னால் 4 பேரிடத்திலே வந்து இன்றைக்கு தலைச்சல் சொல்றேனா வசதியாக இருக்கிறது, இந்த அசதியை சொல்லி தெரிய அடிக்க வைப்பான். அதிலே நம்முடைய விவாதத்துகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவான். செய்தான் சூழ்ச்சிகள் இப்படி எல்லாம் இருக்கும். நீ அதற்கு கற்றுப்படாதே, கற்றுப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கைகள் வீணாகிவிடும் என்று சொல்லி காட்டுவார்கள். அப்பா வந்தியல்வா வந்து குமைவியல்வா வந்து இவருடைய வீர நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும். சின்னியார் இயல்வா வந்தா அவருடைய வீர நிகழ்ச்சி நமக்கு தெரியும். சுமையார் இயல்வா வந்தா மானபங்கப்படுத்தப்பட்டு அவருடைய மான உறுப்பில் அமையப்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தியாகத்தில் சொந்தக்காரியில் சுமையார் இயல்வா வந்தா அவர்களின் தியாகத்தை அழைத்து பார்க்கிறோம். பணக்கார குடும்பமாக செல்வத்திற்கே பிறந்த கண்ணன் தலைமையாக வரவழைத்து கண்ணன் நாயகத்துக்கு செல்கிற போது அல்லாஹ் அவர்கள் மூலம் அறிவித்துக் கொள்கிறான். அவர்களுக்கு தலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தலாம் சொல்லி அனுப்புகிறான். உலகத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் தலாம் சொல்லி அனுப்பினான். அந்த பெண் கதீராவியல்வாகான். அந்த பண்பாடு செல்வச் செல்விலே வாழ்ந்த பண்பாடு எல்லாம் எப்படி மாறியது? மாறுவதற்கு நிகழ்ச்சி என்ன? நாம் நினைத்து பார்க்கிறோம். இதுவெல்லாம் கண்மணி நாயகத்தை அல்லாஹ் சொன்னானே. உலகத்தில் வியாபாரத்தில் வெற்றி பெற்றவனோ, தொழில்துறையில் வெற்றி பெற்றவனோ, மருத்துவத்தில் வெற்றி பெற்றவனோ, மற்ற எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவன் உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறான். ஆனால் கண்மணியில் வெற்றி பெற்றவன் வியாபாரத்தை கொண்டு மனதை தூய்மைப்படுத்தியவன், கல்வியைக் கொண்டு மனதை தூய்மைப்படுத்தியவன், விவசாயங்களைக் கொண்டு மனதை தூய்மைப்படுத்தியவன், மருத்துவத்தைக் கொண்டு மனதை தூய்மைப்படுத்தியவன். அப்பா அவர்கள் ஒரு நாள் இப்படி விடாமல் கொண்டே வருகிறார்கள். அவருடைய ஆடை சற்று விலகி இடுப்பு பகுதி சற்று தெரிகிறது. உமரவிய வந்து பார்க்கிறார்கள், இடுப்பே இல்லை. இடுப்பிலே எந்த விதமான கதை பகுதிகளும் இல்லை. அப்பா அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள், என்ன நிகழ்ச்சி? அது வாய் கோவன கதை அழுகிறார்கள். அப்பா நான் காதலிடத்திலே அடிமையாக இருக்கிற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதன் காரணத்தினால் நெருப்பு கங்குகளை பரப்ப வைத்து என்னை அவரை படிக்க வைப்பார். என்னுடைய உடம்பில் ரத்தமெல்லாம் கதைகள் எல்லாம் உருகி அந்த நெருப்பை அணைக்கும் கதைகளை தான் அவர் ஆனது என்ற கேள்வியை சொன்னதும் உமரவுடைய வாகன் ஓவன கதை அட ஆரம்பிக்கிறார்கள். கேட்கிறார்கள், நான் ஒரு செய்தியைத்தானே சொன்னேன், நீங்கள் ஏன் அற வேண்டும் என்கிற பொழுது உமரவு இயல்பாகவும் சொல்கிறார்கள், நீங்கள் ஒன்றை சொன்னதும் எனக்கு மட்டுமே நினைவு போடுகிறது. நான் இஸ்ராத்தை தருவதற்கு முன்னால் எனக்கு ஒரு அறிவை பண்ணியிருந்தால் அவருடைய பெயர் திண்ணீரா வந்தியல்லாம். அவர் இஸ்ராத்தை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாள் நான் சவுக்கால் அடிக்க ஆரம்பித்தேன். அடிக்க ஆரம்பித்து ஆரம்பித்து நான் என்னுடைய கை வேதனை அடையக்கூடிய அளவுக்கு அடித்தேன். அடித்ததற்கு பின்னால் கை வேதனைப்பட்ட அந்த சவுக்கை கீழே வைக்கிற போது அவர்களை பார்த்து சொன்னேன், ஓ பெண்ணே, உன் மீது இறக்கப்பட்டு நான் சவுக்கை கீழே வைக்கவில்லை, என் கை வேதனை எடுத்து சவுக்கை கீழே வைக்கிறேன் என்று சொன்னபோது என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அது என்னுடைய உடலை என்று பாதிக்கிறது, என் இதயத்தை பாதிக்கிறது என்று சொன்னார்கள். என்ன வார்த்தை என்று நினைக்கிற பொழுது சொன்னார்களாம், உமரே உங்கள் கை இன்று வலிக்கலாம், ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ரப்பு ஆலமீன் ஒரு நாள் உங்களை சந்திக்கிற போது அவருடைய கை வலிக்காது என்று சொன்னார்களே, அந்த நினைவு என்னை ஆற்றி படைக்கிறது. ஆனால் அந்த சகாபாத்தை அழகி கொஞ்சம் நினைக்க வேண்டும். இஸ்லாத்துக்கு முன்னால் அவர்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அத்தனையும் மன்னித்து புனிதத்தின் சிறப்பிடங்களாக அல்லா ஆக்கியதற்கு பின்னால் அந்த தவறை நினைத்து ஓவர கதை அழுத்த உமர்வதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இதைத்தான் காயல் மாநகரில் பிறந்து கீழக்கரையில் அரசாட்சி செய்யக்கூடிய சிறப்பத்துள்ளாவது தாகினி சொல்வார்கள், வனம் தீவிரான கல்வி ஆயரா இத்தெளிவா இந்த சட்டத்திலே கண்மணி நாயகத்தை அழைக்க நாயகமே நப்பும் செய்தானும் என்னை தடுமாற வைக்கின்றன. இதே போன்றுதான் உலகத்தினுடைய ஆசாவாசங்களும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களும் உலகத்து படைப்புகளும் என்னை தடுமாற வைக்கின்றன. திருப்பு ஆயரா இந்த நான்கு மத்தியிலும் நான் தடுமாறி போய் நிற்கிறேன். என்னுடைய தவறுகளையெல்லாம் நான் மறைக்கிறேன். நாயகமே நீங்கள் மட்டும் இல்லை என்றால், நாயகமே உங்களுடைய மகத்துவத்து மட்டும் இடத்தில் இல்லை என்றால் நான் அழிந்தவனாக மாறிவிடுவேன், உங்களுடைய சபாத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அருகலாதல் என்ற செய்தியை பார்க்கிறோம். நப்போடு போராட வேண்டும். அந்த போராட்டத்தின் அடிப்படையே கண்மணி நாயகத்தை வசீலாவாக வைத்து எங்களுக்கு அந்த போராட்டத்தின் வெற்றியை தாருங்கள் நாயகமே என்று கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா நப்புக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி வீரர்களாக நம்மை ஆக்கி அல்லாஹு தாலாவின் அன்பை பெற்ற சீரியர்களாக கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் உயர்த்தல் தெரிவானாக. கண்மணி நாயக கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பருவமடையும் தேசிய பாக்கியத்தையும் அவர்களை தியாகம் செய்யும் பாக்கியத்தையும் அவர்களோடு குமரத்தில் அருகிருக்கும் பாக்கியத்தையும் புரிவதோடு உலகத்தின் இதயமாம் கரபத்துள்ளாரை பலமுறை பலமுறை சபாப் செய்யும் பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தர் குறைவானாக.
அல்லாஹும்மா شفيعنا مولانا من جاناته ورسي قوادنا محمد صلى الله عليه وسلم اللهم ارزق لنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وابتنا حوضه المولود ولا تحرمنا رؤيته وارزقنا رؤيته في المنام والإخلة مرات بعدك اللهم يا رحم الراحمين وارزقنا اتباعه ظاهرة وباطنا واصطنا بكرسه وانفعنا بمحبته واحشرنا تحت ظله لوائه المعقود وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل الله منا ولا فينا ولا معنا شقيا ولا مفرودا بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآله الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين
الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مراية لوتر دائما